بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எம்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் அவனுடைய தூதரை பற்றி பேசுவதற்கும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த உன்னதமான நேரத்திலே நாம் மனிதர்களுடைய இயற்கை அம்சம், அவன் படைப்பு ரீதியாக அவன் பெற்றிருக்கக்கூடிய இயற்கை அம்சம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சரிக்கும் தவறுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மனிதன் எவ்வளவுதான் நூற்றுக்கு நூறு நான் சரியாகத்தான் நான் வாழ்வேன் என்றிருந்தாலும் கூட அவனுக்கு தவறு நடந்துவிடும். இது அவனுடைய இயற்கையாக இருக்கிறது. மிக கண்டிப்பாக இருக்கிறான், தவறு வந்துவிடக் கூடாது என்று அவன் மிக உறுதியாக இருக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு தவறு வந்துவிடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை அவனுக்கு தவறு செய்வதற்கு அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும். அவ்வாறு தவறே நடக்காத ஒருவர் தான் இருக்க முடியும். யார் அவர்? எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், வஹ்யை கொண்டு பேசக்கூடியவர்கள். அப்படி அல்லாத மற்ற ஏனைய அனைவருமே அவர்கள் இயற்கையில் அவர்களுக்கு தவறை கொண்டு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தவறு, அவர்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர்களை தவறு செய்ய ஆக்கிவிடும். இதற்கு ஒரு அழகிய ஒரு எடுத்துக்காட்டை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா, மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறு அவர்களுக்கு வந்துதான் ஆகும். ஆனால் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? வஹைருல் ஹத்தாயின் அத்தவாபூன், தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால், தான் செய்த தவறை உணர்ந்து தனக்கு ஒரு தவறு நடந்துவிட்டது, நான் பாவம் செய்துவிட்டேன், நான் தவறிழைத்து விட்டேன் என்பதை உணர்ந்து உடனடியாக அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்கக்கூடியவர், தௌபா கேட்கக்கூடியவர் தான் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த செய்தி என்ன சொல்கிறது? மனிதன் தவறு இழைக்கக்கூடியவன் என்ற செய்தியை எமக்கு இந்த செய்தி உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று முஸ்லிம்களே பதிவாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லௌலம் துதுனிபு, நீங்கள் தவறே செய்யாத ஒரு கூட்டமாக இருந்தால், தவறே நடக்காத ஒரு கூட்டம், பாவமே செய்யாத ஒரு கூட்டம், மலக்குகளை போன்று நீங்கள் இருந்தால், லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உங்களை அழித்து விடுவான். அழித்துவிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சரியாகவும் இருப்பார்கள், அவர்களுக்கு தவறும் நடக்கும். தவறு நடக்கின்ற நேரத்திலே அவர்கள் உடனடியாக அல்லாஹிடத்திலே இரு கரங்களையும் ஏந்தி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி எமக்கு எதை உணர்த்துகிறது? முதலாவதாக இந்த செய்தி எமக்கு சொல்கிறது, மனிதன் அவனுடைய இயற்கை தன்மை, அவன் சரி தவறு இந்த ரெண்டுக்கு மத்தியில் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனை சந்தர்ப்ப சூழ்நிலை தவறின் பக்கம் விட்டு செல்லும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இறைவனுடைய ஏற்பாட்டில் இறைவன் எவ்வாறு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் தவறு செய்கின்ற அந்த நேரத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் இறைவனின் பக்கம் அவன் ஒதுங்க வேண்டும். அதனால்தான் இறைவனுக்கு என்ன பெயர்? அல் அஃபு, மன்னிக்க கூடியவன். கஃபூர், தௌவாப், பாவங்களை செய்துவிட்டு அவனிடத்திலே கையேந்தினால் அவன் கையேந்தி கேட்கக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் என்ற திருநாமம் கொண்டவனாக இருக்கிறான். அதே நேரத்திலே இந்த மன்னிப்பை இறைவன் ஏன் வைத்திருக்கிறான் தெரியுமா? மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹிடத்திலே அவன் ஒதுங்குகிற நேரத்திலே அவன் இரண்டு விடயத்தை அவன் உணர்ந்து கொள்வான். ஒன்று, அல்லாஹுடைய மன்னிப்பின் விசாலம். இரண்டாவது, அவனுடைய அருளின் விசாலம். இந்த இரண்டையும் மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவன் மனிதனை இவ்வாறு படைத்திருக்கிறான். இது மனிதனுடைய ஒரு இயற்கை தன்மையாக இருக்கிறது. இதை நாங்கள் இவ்வாறு விளங்கிக் கொள்ளக்கூடாது. எவ்வாறு? இந்த ஹதீஸுகள் எமக்கு பாவம் செய்வதற்கு அனுமதி தருகின்றன. நாங்கள் இவ்வாறு விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? இறைவன் குர்ஆனிலே கூறுகிறான், குலூபிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ஈமானை அன்புள்ளதாக இரக்கமுள்ளதாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான், அதை உங்களுடைய உள்ளங்களிலே அழகுபடுத்தி இருக்கிறான். இறை நிராகரிப்பு, அதே போன்று பாவம், அவனுக்கு மாற்றம் செய்வது, இவைகள் அனைத்தையும் வெறுத்திருக்கிறான் என்பதை இறைவன் குர்ஆனிலே சூரா அல் ஹுஜுராத்திலே பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த செய்திகளின் மூலமாக இறைவன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன விடயம் தெரியுமா? சில மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்துவிட்டு அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? நான் தவறு செய்து விட்டேன், இதற்கு பின் நான் எவ்வாறு இறைவனின் பக்கம் ஒதுங்குவது, நான் எவ்வாறு மஸ்ஜிதுக்கு போய் தொழுவது, நான் எவ்வாறு நல்ல மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பது, இறைவன் என்னை மன்னிப்பானா என்று நினைத்து நினைத்தே பாவங்களை அதிகமாக செய்யக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பாவம் செய்து விட்டீர்களா, தவறு நடந்து விட்டதா, நீங்கள் என்னிடத்திலே ஓடோடி வந்து விடுங்கள். இதை திருமறை இவ்வாறு கூறுகிறது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எவ்வாறு? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, பாவம் செய்தவர்களே எவ்வாறு அழைக்கிறான்? எனது அடியார்களே என்று மிக இரக்கமாக பாசமாக யாரை அழைக்கிறான்? பாவம் செய்த மக்களை பார்த்து அழைக்கிறான். பாவம் செய்தவர்களே, எனது அடியார்களே, நீங்கள் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் என்ன செய்வான்? அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். அப்ப இந்த செய்திகளை நாம் எவ்வாறு விளங்க வேண்டும்? இந்த மாதிரி தான் நாங்கள் விளங்க வேண்டும். பாவம் நடந்துவிட்டால், தவறு நடந்துவிட்டால், உடனடியாக நாங்கள் இறைவனிடம் கையேந்தி அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை நாங்கள் கேட்டுவிட வேண்டும். அதே போன்று மனிதனில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பாவங்களில் பொடுபோக்கு காணப்படுவது, பொடுபோக்காக இருப்பது. அதே போன்று சில பாவங்களை அவனாகவே நினைத்து அதை கணக்கில்லாம இருப்பது, கணக்கு கெடுக்காம இருப்பது. இதெல்லாம் பாவமா? நான் என்ன மதுபானமா அருந்துகிறேன், நான் வட்டிக்கா கொடுக்கிறேன், நான் தொழாமலுக்கா இருக்கிறேன், நான் இப்படி 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 சொல்லி சொல்லி ஒவ்வொரு பெரும்பாவங்களையும் சொல்லி நான் இதெல்லாம் செய்யலையே. அப்ப நான் செய்யறத சின்ன சின்ன விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள் இவைகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இய்யாக்கும் வ முஹக்கிராத்தி ஸுனூப், உங்களுக்கு நான் நீங்க சின்ன சின்ன பாவங்கள் சொல்லி உங்கள்ட்ட எந்த மதிப்பும் இல்லாத பாவங்கள்னு சொல்லி நீங்க அதை பெரிதாக நினைக்காமல் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லவா, அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க சின்ன பாவம்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது நீங்க ஒன்றோடு விடமாட்டீர்கள். ஏன் ஒன்றோடு விடமாட்டீர்கள்? உங்களுடைய உள்ளத்திலே அதற்குரிய தாப்பரியம் கிடையாது, அதற்குரிய கவலை கிடையாது, அதைத்தான் நீங்கள் பாவமாக நினைப்பது கிடையாது. அப்ப என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு செஞ்சீங்கன்னா அடுத்த நாளும் அதே செய்வீர்கள், அடுத்த மணித்தியாலும் அதே செய்வீர்கள். இவ்வாறு இன்னஹுன்ன அவைகள் என்ன செய்யும்? அப்படியே ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லி ஒவ்வொன்றாக அப்படியே ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து என்ன நடக்கும்? ஹத்தா யுஹ்லிக்னஹு, ஒரு மனிதனுடைய மனிதன் என்ன செய்யறான்? சின்ன பாவம் சின்ன பாவம் கணக்கில்லாத இதெல்லாம் ஒரு பாவமா என்று நினைத்து நினைத்து அந்த பாவத்தை ஒன்றுடாமல் அவன் செய்ய செய்ய அவைகள் எல்லாம் அவ்வாறே ஒன்று கூடி அவைகளே அவனை அழித்து விடுகின்றன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதனுடைய அழுத்தி இந்த கருத்தை அழுத்தி இதனுடைய தாற்பயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். என்ன உதாரணம் அது? ஒரு கூட்டம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முற்றவெளிக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே உணவுடைய நேரம் வருகிறது, உணவு சமைக்க வேண்டும். இப்பொழுது அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருத்தராக சென்று விறகு சேர்க்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் எத்தனை விறகு எடுத்துட்டு வருகிறார்? ஒவ்வொரு விறகாக எடுத்துட்டு வருகிறார். இவ்வாறு ஒவ்வொரு விறகாக எடுத்துக்கொண்டு வந்து அங்கே குமிக்கிறார்கள். எடுத்தது ஒரு விறகு, ஆனால் ஒவ்வொருத்தரும் கொண்டு வருகின்ற விறகை ஒன்று சேர்த்து பார்த்தால் அது ஒரு பெரும் குவியலாக காணப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குவியலை வைத்து அவர்களுடைய உணவை சமைக்கிறார்கள். அப்ப ஒருவர் கொண்டு வந்தது ஒரு குச்சிதான், ஒரு விறகு துண்டுதான், ஆனால் அது ஒன்றுடன் நிற்கவில்லை. என்ன செய்கிறது? ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தரும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து சேர்த்தால் அது என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஒரு தொகையாக மாறிவிடுகிறது. அவர்களுக்கு சமைப்பதற்கு போதுமான அளவு வந்து சேர்ந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த செய்தி எமக்கு எதை உணர்த்துகிறது? நாம் கணக்கெடுக்காமல் எங்களுடைய மனதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நாம் சில பாவங்களை செய்து செய்து அப்படியே பழக்கத்தில் அது இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்க எடுக்கலாம், எப்படி? சில நண்பர்களை பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னது? யாரையாவது பத்தி பேசுறதுதான். அப்படி தொடங்கினாருண்டா உங்களுக்கு தெரியுமா அந்த அப்துல்லாவ? நான் அவங்களுக்கு குறைக்கு சொல்லல. எப்படி சொல்லுவார் அவரு? நான் அவரை குறை சொல்லல, நான் குறை பேசல அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பாரு. ஆனா அவருடைய அண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே கட்டிடுவாரு, கட்டிடுவாரா இல்லையா? இது அவருடைய பொழுதுபோக்காக அமைந்திருக்கிறது. அப்ப இதை இவர் என்ன செய்யறாரு? இவரிடத்தில் இது ஒரு பாவமாக கருதல்ல, இவரு இவருடைய உள்ளத்தில் இது ஒரு பெரிதாக இவருக்கு விளங்குதில்ல. இதனுடைய இந்த இந்த செயலை செய்தால் இதற்குரிய என்ன தண்டனை இருக்கிறது என்பதை இவருடைய மனதில இவர் போடல, ஆழமாக விழல. இதனால இவர் என்ன செய்யறாரு? இந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா பொய் சொல்வது, சமூகத்தில் பொய் சொல்வது எந்த அளவுக்கு நவீனமயப்படுத்தப்பட்டிருக்குது பொய் சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல வந்து வாட்ஸ்அப் போன்ற பேஸ்புக் போன்றவைகள்ல என்ன செய்யறது? காலையில முதல் செய்தி அவருடைய செய்தியா தான் இருக்கணும். அதை பார்த்த உடனே பார்க்கிறவங்க அப்படியே சொக்காயிடணும். அதுக்காக வேண்டி இரவு முழுக்க இருந்து யோசிச்சு ஒரு பொய்யை போட்டுருது. என்னது அந்த பொய்யின்னு சொல்லி விளங்கி நானும் பயந்தனா இல்லையா, அதை என்னத்தனுக்கு அனுப்பிடுவோம். இதெல்லாம் சும்மா என்னது அல்லாஹ் இவைகளையெல்லாம் சும்மா விட்டுடுவானா? இவைகளுக்கெல்லாம் கணக்கு இல்லையா? இறைவனிடத்தில் இவைகளுக்கு மதிப்பு இல்லையா? அது வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப்ல பேய்த்து அப்படின்னு நல்லா விட்டுடுவானா? கிடையாது. அனைத்தையும் இறைவன் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எமது அக்கவுண்டில் அனைத்தும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய இயற்கை தன்மையாக இருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா? இறைவனுடைய இயற்கை தன்மை, அதை இறைவனே சொல்கிறார். இன்ன அல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் அவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை விரும்பக்கூடியவன். பாவம் செஞ்சிட்டான், நான் இவனை இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறேன், உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு நான் என்ன கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன், ஏன் எனக்கு பாவம் செய்தான் என்று அவன் ஒதுக்கி வைத்து விட மாட்டான். பாவம் செஞ்சிட்டியா நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். பாவம் செஞ்சிட்டு நீ வந்துட்டியா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா? பாவம் மனிதன் செஞ்சிட்டானா எப்ப அவன் கையேந்துகிறான், நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் எப்ப அவன் கையேந்துகிறான் என்பதை இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தியை கூறுகிறார்கள். இறைவன் என்ன சொல்கிறான்? ஆதமுடைய மகனே, பாருங்க இறைவனுடைய மன்னிப்பின் விசால தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த செய்தி அழகாக விளங்கப்படுத்துகிறது. இறைவன் அழைக்கிறான் ஆதமுடைய மகனே, இன்னகமா தாவுதனி வரஜௌதனி கஃபர் துலக அலாமா கான ஃபீக வலா உபாலி. ஆதமுடைய மகனே, என்னை நீ அழைக்கிறாய், என்னிடத்தில் இருக்கின்ற மன்னிப்பை நீ ஆதரவு வைக்கிறாய், ஆதரவு வைத்த நிலையில் என்னை நீ அழைக்கிறாய், அழைத்த நேரத்தில் நான் நீ எதற்காக வேண்டி எந்த பாவத்தை செய்ததற்காக வேண்டி என்னை நீ அழைத்தாயோ, என்னை நீ ஆதரவு வைத்தாயோ, நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை நான் மன்னித்து விடுகிறேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகஃபிரத்துடைய விசாலத்தை பாருங்கள். எந்த நிலையில் நீ அழைத்தாலும் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். ஆதமுடைய மகனே, இறைவன் இப்படி சொல்லிட்டு விட்டிருக்கலாம், ஆனா நாங்க விளங்கணுமா இல்லையா? எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலுமா, மனுஷன் கேள்வி கேட்பான் தானே, அப்ப எந்த அளவுக்கு பாவம் அது செஞ்சிருந்தாலுமா இது செஞ்சு இல்ல, மொத்தமாக இறைவன் சொல்லுகிறான், எபின ஆதம் உனது பாவங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? வானம் அந்த மேகத்தை ஒட்டி இருக்கிறது, அந்த அளவுக்கு பாவத்தை செய்து குவித்திருக்கிறாய். இந்த அளவுக்கு பாவத்தை செய்து விட்டு என்னிடத்துல வந்து சும்மஸ்தக்ஃபர்தனி என்ன செய்கிறாய்? பாவ மன்னிப்பு தேடுகிறாய். நான் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா? நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறாய், உனது உதாரணத்தை வச்சுக்கொள்ளும், 15 வயதிலிருந்து ஒரு 60 வயது வரைக்கும் நீ பாவம் தான் செஞ்சிருக்கிறாய். 61வது வயதில்தான் தான் செய்கின்ற பாவம் என்று உணர்ந்து நீ இறைவனின் பக்கம் போயிருக்கிறாய், அவ்வளவு பாவத்தை குவித்திருக்கிறாய். இப்பொழுது நீ 2 கைகளையும் ஏந்தி யா அல்லாஹ் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு என்று கேட்டுவிட்டால் இறைவன் என்ன செய்வான் தெரியுமா? அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். அதே போன்று ஆதமுடைய மகனே, நீ பாவத்தை கொண்டு வாராய் எப்படி தெரியுமா? பூமி முழுக்க பாவம், உனது பாவம் எந்த அளவுக்கு நிறைந்து காணப்படுகிறது என்று சொன்னால் பூமி முழுக்க நிறைந்து காணப்படுகிறது. இப்படி பாவத்தை அள்ளி கொண்டு வந்தால், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை தெரியுமா? எனக்கு நீ இணை வைத்திருக்க கூடாது, இணை கற்பித்திருக்க கூடாது. நீ வட்டி கொடுத்திருக்கிறாய் அல்லது நீ மதுபானம் அறிந்திருக்கிறாய், என்ன பாவத்தை நீ செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்க கூடாது, நீ இணை வைத்திருக்க கூடாது. நீ ஒரு முஸ்லீமாக பேரை வைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஒரு கபர் வணங்கியாக இருக்கக்கூடாது. நேர்ச்சையை நேர்ந்து அந்த தர்காவுக்கு இந்த தர்காவுக்கு கொடுக்கிறேன் என்ற ஒரு கொடுப்பது நன்மை என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நோய் வந்து விட்டால் யாரோ ஒரு அவுலியாவுடைய பெயரை சொல்லி அவருடைய சிபாரிசின் மூலமாக எனக்கு என்னுடைய நோய் குணமாக வேண்டும் அல்லது எனது கஷ்டம் போக வேண்டும் என்று பிரார்த்திக்காதவனாக நீ இருக்க வேண்டும். மொத்தமாக இணை என்ற வாடையே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த நிலையில நீ வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதே மாதிரி அளவுக்கு மகஃபிரத் தந்துடுவேன். பூமி முழுக்க நீ பாவத்தோட வந்தாய், பூமி முழுக்க மன்னிப்பை நான் உனக்கு தந்து விடுவேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த பாவங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த செய்தியின் மூலமாக நாங்க இந்த இப்படி விளங்கக்கூடாது. எப்படி? அப்ப நாங்க பாவத்தை செய்யலாம், பாவம் என்ன செய்யலாம், பாவம் செய்யலாம். ஏண்டா இறைவனை சொல்றானா இல்லையா, எப்படி பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லி. ஆனா அதை நினைச்சு கொள்ள கூடாது. ஏன்னு சொன்னால் புகாரி முஸ்லிமில் இன்னும் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா அஹத அக்யர மினல்லாஹி, அல்லாஹுவை காண ரோஷம் உள்ளவன் யாருமே கிடையாது. அல்லாஹுவை விட ரோஷம் உள்ளவன் யாருமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அனைத்து பாவங்களையும் ஹராமாக்கி இருக்கிறான். அதனாலதான் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப ஒரு மனிதன் பாவம் என்று தெரிந்து கொண்டு பாவங்கள் செய்கிற நேரத்தில் இறைவன் என்ன செஞ்சிடுவான், அவனுக்கு வருகின்ற பல வழிகளை துண்டித்து விடுவான், அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அருளை துண்டித்து விடுவான். அதே போன்று அவனை சோதிக்க தொடங்கி விடுவான். தொடங்கி விடுவானா இல்லையா? தொடங்கி விடுவான். எதனால? பாவம் என்பது இறைவன் ஹராமாக்கிய ஒன்றாக இருக்கிறது, அது இறைவன் ரோஷக்காரனாக இருக்கிறான். அப்ப இறைவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்க என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டு தன்மையை நாங்க பார்த்தோம். அப்ப மனிதனுடைய இயற்கை தன்மை என்பது என்ன, அதே போன்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய இயற்கை தன்மை என்பது என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஒரு மனிதர் காலாகாலம் பாவத்தில் இருந்தார், பாவத்தில் மூழ்கி இருந்தார், மதுபானம் அருந்தியவராக இருந்தார் அல்லது திருடக்கூடியவராக இருந்தார். இப்பொழுது இவர் தான் செய்வது தவறென்று உணர்கிறார். பாவம், நான் இவ்வளவு காலம் நான் இருந்தது தவறில் தான் இருந்தேன், ஆகவே நான் இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும், கேட்டு நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்து இவர் இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு இவர் அவருடைய பாவத்தை விட்டு மீண்டு நல்லவராக இப்பொழுது வாழ்கிறார். இந்த வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைய சமூகம் இந்த இப்படிப்பட்டவர்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது, இது ஒரு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஊரை யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல ஒரு மனிதர், ஒரு ஜெயிதுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்து மதுபானம் தான் அருந்துவார். அவருடைய வாழ்க்கையில வந்து மதுபானத்தோட அருந்தியது, மதுபானத்தோட இருந்ததுதான் அதிகமாக இருக்கிறது. இவர் ஒரு காலத்தில் திருந்தார். திருந்தி வந்தால் அந்த ஊர் வந்து இவரை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது? எமது சமூகத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, இப்படிப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து கொஞ்சம் ஓரந்தள்ளித்தான் வைப்பார்கள். இது மிகப்பெரும் தவறாக இருக்கிறது. அவர் ஒரு காலத்தில் பாவம் செய்தார், இப்பொழுது திருந்தி விட்டார். அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றிருக்கலாம், அல்லாஹ் ஏற்கக்கூடியவன். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிவிட்டால் என்ன செய்வான், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவன். ஆனால் இந்த சமூகம் என்ன செய்யாது, அவனை ஏற்றுக்கொள்ளாது. எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த மனிதனை ஒரு சபைக்கு அல்லது ஒரு திருமண வைபவத்துக்கு அழைக்குகிற நேரத்தில் கூட அவருக்கு கொடுக்க வேண்டுமா, அவரை அழைக்க வேண்டுமா, அல்லது அவரை அழைத்தாலும் அவரை ஒரு ஓரமாக நாம் நிறுத்த வேண்டும், அவரை இந்த நல்லவர்கள் பலர் வார இடத்தில அவரை முன்னுக்கு வர விடக்கூடாது என்றெல்லாம் எமது சமூகத்தில் பலர் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இது மிக மிக தவறான ஒன்றாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தந்தை பாவமான காரியம் செஞ்சிருப்பார், அந்த மகன் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளையும் இந்த சமூகம் என்ன செய்கிறது, அதே கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. அவரா அவரு வந்து அவருடைய வாப்பா வந்து என்னது, அவரோட வாப்பா வந்து ஒரு கள்ளனாக இருந்தாரே அப்படித்தான் சொல்வார்கள். சமூகம் சொல்லுதா இல்லையா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேச போற நேரத்தில், ஒரு திருமணம் பேச போற நேரத்தில், நீங்க அவரையா பேச போறீங்க, அவரோட வாப்பா வந்து ஒரு குடிகாரனாக இருந்தாரே, அல்லது அவரோட வாப்பா வந்து திருடனாக இருந்தாரே அப்படின்னு சொல்லி அவர்களை கேவலப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அவர்களை அவருடைய தௌபாவை ஏற்றுவிட்டால் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அவர்களை அவனை படைத்த அந்த மக்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனே அவர்களை மன்னித்து விட்டால் சாதாரண மனிதர்கள் மன்னிப்பதற்கு தயங்குகிறார்கள். அல்லாஹ் நீ மன்னிச்சால் நாங்க மன்னிக்க மாட்டோம், எப்படி வருகள், நீ மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைக்கு வருகிறார்கள். அப்ப இப்படியாக நடந்து கொள்வதன் மூலமாக இங்க என்ன நடக்கிறது, மானசீக முறையில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் அவர் திருந்த வேண்டும் என்ற உணர்வோடு அவர் இருந்தாலும் அவர் விட்டிருந்தாலும் பலரும் குத்துவார்த்தைகள் பேசுகிற நேரத்தில், அவரை பற்றி மோசமாக சொல்கிற நேரத்தில் அவர் என்ன நினைப்பாரு, அவருடைய உள்ளம் என்ன நினைக்கும், இதற்கு பார்க்க நான் அப்படியே இருந்திருக்கலாம், யோசிப்பாரா இல்லையா, யோசிப்பார். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன செய்யுதென்றால், எமது சமூகம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருவர் என்ன செஞ்சிட்டான், பசி தாங்க முடியல, ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு, தூக்கி பக்கத்தில் போட்டான், அதை ஒரு ரெண்டு பேரும் கண்டுட்டான் என்று சொன்னால் என்ன செய்யணும், அவன்கிட்ட உணர்த்தணும், இது தவறு, இது என்ன செய்ய தவறு, நீ வச்சிடு, இருந்த இடத்துல வச்சிடு. எமது சமூகம் அதற்கு மாற்றமாக என்ன செய்கிறது தெரியுமா, அவனை பரம்பரை கள்ளனாக மாற்றுகிறது, பரம்பரை திருடனாக மாற்றுகிறது. மாற்றுகிறதா இல்லையா, நாலு பேருட்டு அவனை பத்தி சொல்லி அவனை சீரழிச்சு அவனை காண்ற இடமெல்லாம் இந்த போறாரே அவருதான், அவரோட அந்த பொருளை இவரு தான் திருடினாரு இப்படி என்று சொல்லி 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 அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன நினைப்பான், இப்ப ஒரு தரம் செஞ்சதுக்கே இப்படி சொல்றான், இனி என்ன செய்வாங்க, இது ஒரு தொழிலாகவே எடுத்துடலாம் என்ற அளவுக்கு இந்த சமூகம் வந்து தள்ளுவதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு இன்னொரு பகுதி இருக்கிறது, என்ன தெரியுமா, எமது சமூகத்தில் காணப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு விடயம், மற்றவர்களுடைய குறையை தேடி துருவி ஆராய்ந்து திரிவது, தேடி திரிவது. எவ்வாறெல்லாம் தேடுவது, ஒத்த முன்னுக்கால போனான்டா இந்த நேரத்திலேயே இங்க போறான், அவன் போனா உனக்கு என்ன, முதலாவது அவன் இந்த நேரத்தில் போவான் அல்லது இதுக்கு புறவு போவான், அவன் போனா உனக்கு என்ன. சிலருடைய வேலை இப்படித்தான், அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்றது, ஒரு சந்தியில உட்கார்ந்து கொள்றது, சந்தியில உட்கார்ந்து கொண்டு அவனை போறவன் அவன் ஏன் இங்க போறான், அவன் பைத்து ஏன் வலது பக்கம் திரும்பினான், அவன் பைத்து ஏன் இடது பக்கம் திரும்பினான், அவன் ஏன் அவனோட பேசுறான், அவன் ஏன் அதை எடுத்துட்டு வாரான், இப்படியே இது ஒரு நோயாக மாறி காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை பற்றி சொல்லுகிற நேரத்திலே, யார் ஒருவர் ஒரு சகோதரனுடைய குறையை, ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரனுடைய குறையை மறைக்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை கியாமத்து நாளையிலே மறைத்து விடுகிறான். ஒரு தவறை காண்டார், அவர் செய்கின்ற பிளண்டு விளங்குது, ஒரு தவறு, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு அவர் அறிவுரை சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் போய் நீங்க செய்வது தவறு, இப்படி சொல், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லலாம். ஆனால் அந்த குறையை கண்டிட்டு அதை அம்பலப்படுத்தி திரிவது, நாலு பேருக்கு மத்தியில சொல்லி திரிவது, இது வந்து கூடாத ஒன்று, ஹராமான ஒன்றாக இருக்கிறது. இப்படி ஒரு குறையை கண்ட நேரத்தில் யாரு அந்த குறையை மறைத்து விடுகிறார்களோ, யார் அந்த குறையை மறைத்து விடுகிறார்களோ, அல்லாஹ் கியாமத்து நாளையிலே அவருடைய குறையை மறைப்பதாக சொல்கிறார். அதே போன்று யார் தனது சகோதரனுடைய குறையை வெளிப்படுத்தி திருகிறாரோ, அவருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறார். அல்லாஹ் எவ்வாறு தெரியுமா? அவருடைய வீட்டில அவருடைய நாலு சிவத்துக்குள்ள அவர் செய்கின்ற அந்த கெட்ட காரியத்தை, மோசமான காரியத்தை கூட இறைவன் வெளிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மற்ற மனிதனுடைய குறையை இந்த உலகத்தில் மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய குறையை மறைப்பான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கத்துக்கு கடைசியாக போகக்கூடிய மனிதரை எனக்கு நன்றாக தெரியும். அதே போன்று நரகத்துக்கும் கடைசியா நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய மனிதனையும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு கியாமத்து நாளையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அந்த நேரத்திலே இறைவன் மலக்குமார்களுக்கு என்ன கட்டளை இடுவான் தெரியுமா? அவனுடைய சிறு பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் அவனுக்கு காட்டுங்கள். அவனுடைய பெரும்பாவங்கள்லாம் இருக்குது அவனுடைய ஏட்டில், அந்த பாவங்கள்லாம் அங்கிருந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டு சின்ன சின்ன பாவம் இருக்குதா இல்லையா, அந்த பாவங்களை மாத்திரம் அவனுக்கு காட்டுங்க. இப்ப அதே மாதிரி காட்டப்படும். காட்டப்படுகிற நேரத்தில் இப்ப அவனுடைய ஏட்ட பாப்பான். இப்ப எதை தேடுவான் அவன்? பெரிய பெரிய பாவத்தை தான் அவனை கண் போகும். ஏன்னா அதுதானே இவன் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப அங்க போய் பார்த்தா அது இல்ல, பெரும்பாவங்கள்லாம் இல்ல, அப்ப சின்ன பாவங்கள் தான் இருக்குது. அப்ப இவனுக்கு இப்ப 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 மலக்குமார்கள் கேட்பார்கள், இப்ப நீ இந்த பாவங்களை நீ இந்த நாட்கள்ல நீ செய்தாயா? எப்படி கேட்பான்? பாவங்களை செய்தாயா? இல்ல, பாவங்களை நேரத்தை குறிப்பிட்டு இந்தெந்த நாட்களில் இன்னென்ன பாவங்களை நீ செய்தாயா என்று இறைவன் கேட்பான். இப்ப இவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆமா, நான் செய்தேன் 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 சொல்லிடுவான். ஏன் சொல்வான் தெரியுமா? பெரிய பாவத்தான் இவன் பார்த்துட்டு இருக்கிறான், அது இல்லையே, அப்ப சின்ன பாவம் தானே, அப்ப சொல்லிடுவோம் அப்படின்னு அவன் அவசரமா சொல்லிடுவான். இப்ப இவனுக்கு சொல்லப்படும் எப்படி என்றால், இந்த பாவங்கள் அனைத்தும் உனக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது. அதுல என்ன பாவங்கள் இருக்குது? இப்ப சிறிய பாவங்கள் தானே இருக்குது. அந்த சிறிய பாவங்கள் அனைத்தும் உனக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது என்று சொன்ன நேரத்தில் இப்ப இந்த மனிதன், யா அல்லாஹ், எனது இரட்சகனே, நான் பெரும்பாவங்களும் செஞ்சிருந்தேனே, ஏண்டா இந்த சின்ன பாவத்தை நன்மையா மாத்தப்பட்டாச்சு? அப்ப அதுக்குள்ள பவர் தான் அதுக்கு இருக்கும். இப்ப பெரும்பாவம் இருந்தா பெருசா கிடைக்குமே. அப்ப இவன் என்ன செய்வான்? அப்ப பார்த்துட்டு இவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் செய்த பெரும்பாவங்கள் எங்கே? அவைகளை காணவில்லையே என்று இவன் சொல்வான். அப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இறைவன் கியாமத்து நாளையிலே எங்களுடைய பாவங்களை மறைக்க வேண்டுமா, எங்களுடைய குறைகளை மறைக்க வேண்டுமா? நாங்க என்ன செய்யணும்? பிறருடைய குறையை கண்டாலும் நன்றாக தெரியுது, குரண்டு விளங்குது, அவ்வாறு குரண்டு விளங்கினாலும் என்ன செய்யணும்? கண்டும் காணாத மாதிரி பேசிடணும். யாரும் கேட்டாலும் அவர் அப்படி செய்யறத கண்ணீங்களா தெரியாது, என்னது தெரியாது, பேய்த்து விட வேண்டும். ஏன் தெரியுமா? மறுமை நாளையில் இவ்வாறு எமக்கு நடக்க வேண்டும். அந்த நாளில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? நாங்கள் ஆதரவு வைத்திருக்கக்கூடிய, ஆசை வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் எமக்கு கிடைத்துவிடும். ஆகவேதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த குறைகள், இவ்வாறான இந்த மனிதனிடத்திலே காணப்படுகின்ற இந்த அம்சங்கள் எமது சமூகத்தில் நிறைந்து வலிந்து காணப்படுகின்ற இந்த அம்சங்களை நாங்கள், இந்த தவறுகளை நாங்கள் விட்டு ஒதுங்கியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல இறைவன் பாவங்களை மன்னிக்குகிறான். இந்த பாவங்களை மன்னிப்பதன் மூலம் எதை நாடுகிறான் என்று சொன்னால், எதை நாடுகிறான், அவனுடைய அனைத்து தவறுகளையும் அங்கிருந்து எடுத்து விடுகிறான். அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்கிறான். அவன் ஒரு புதிய மனிதனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்கிறான். மொத்தமாக அவன் செய்த அனைத்தையுமே அவன் அழித்து விடுகிறான். இதுதான் இறைவனுடைய, இறைவன் கொடுக்கின்ற தௌபா, இறைவன் கொடுக்கின்ற மன்னிப்பாக இருக்கிறது. இதை நாங்கள் திருமறையிலே இறைவன் சொல்கின்ற இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இறைவன் இவ்வாறு கூறுகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹில் இல்லதீன யஅமலூன சூஅ பிஜஹாலா. இறைவன் என்ன சொல்கிறான், பாவத்தை அறியாமல் செய்பவர்கள் அவர்களுக்கு தௌபா இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், சும்மய தூபூன மின் கரீபின், எப்படி அவர்கள் பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை செய்த மாத்திரத்திலே தான் செய்தது தவறு என்று அவர்கள் விளங்கி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்ற செய்தியை சொல்கிறான். அப்ப இறைவனிடத்தில் ஒருவர் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை இறைவனிடத்திலே கேட்டுவிட்டால் அவருடைய பாவங்களை அவ்வாறே கலைந்து விடுகிறான், எடுத்து விடுகிறான், மன்னிப்பு கொடுத்து விடுகிறான். ஆகவே அவர் வாழ்கின்ற, அதற்கு பின்னால் அவர் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு புதியதொரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள், எமது சமூகம் வந்து அவர்கள் எவ்வாறு கருதுகிறார்கள், இல்லை அவன் பாவம் செய்தவன், அவன் எந்த காலம் அந்த குறையோடு தான் இருக்கிறான் என்ற அந்த செய்தி, இறைவனுடைய அந்த செய்திக்கு, இறைவனிடத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த மன்னிப்புக்கு முழுமையாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட, அவருடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்களிடத்தில் கூட சில தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகளை அவர்கள் ஒரு பொழுதும் பிற்காலத்திலே சுட்டிக்காட்டி, நீங்க இப்படி செய்தவர் தானே, சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில் நீங்க இப்படி நடந்து கொண்டவர் தானே என்று சொல்லியிருக்கிறார்களா, அல்லது அவருடைய பிள்ளைகளுக்காவது ஏதாவது இவ்வாறான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒருவர் தௌபா செய்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து அவர் முழுமையாக அவர் கலண்டு விட்டார் என்ற செய்தியைத்தான் அங்கே விளக்குகிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் மாயிஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். புரைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை மாயிஸ் ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து யார் ரசூல் அல்லாஹ் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, மாயிஸே உனக்கு என்ன நேர்ந்துள்ளது, திரும்பிச் செல், இறைவனிடத்திலே நீ பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உனக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான். இப்பொழுது இவர் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வருகிறார், வந்து யார் ரசூல் அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே செய்தியை சொல்கிறார்கள். இவ்வாறு மூன்று விடுத்தம் வருகிறார். இப்பொழுது நான்காவது விடுத்தம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா இதே உன்னை எதிலிருந்து தூய்மையாக்க வேண்டும், நீ என்ன சொல்கிறாய், எதிலிருந்து உன்னை தூய்மையாக்க வேண்டும். இப்பொழுது இவர் சொல்கிறார், யா ரசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், விபச்சாரம் செய்துவிட்டேன், அதிலிருந்து என்னை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களிடத்திலே வினவுகிறார்கள், இவருக்கென்ன ஏதாவது பைத்தியம் பிடித்திருக்கிறதா, ஏதாவது அவருடைய மூளை கோளாறு இருக்கிறதா என்று பாருங்கள். இவர் சஹாபாக்கள் என்ன சொல்கிறார், யார சொல்லல்லாஹ் அப்படியெல்லாம் கிடையாது, சுய நினைவோடு தான் இவர் இருக்கிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் மதுபானம் அருந்திருக்கிறாரா என்று பாருங்கள். இப்பொழுது அங்கே அவருடைய வாயை மோந்து பார்க்கிறார்கள், கிடையாது மதுபானம் அருந்தவில்லை யா ரசூல் அல்லாஹ். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸை பார்த்து கேட்கிறார்கள், ரதியல்லாஹு அன்ஹு அசனைத்த, நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா? இப்பொழுது மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். இப்பொழுது அவருக்கு கல்லறிந்து அவருடைய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அவர் கொல்லப்படுகிறார். இப்பொழுது இந்த சம்பவம் நடந்து முடிகிறது. இந்த இடத்திலே இரண்டு விதமாக அங்கிருந்தவர்கள் பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? மாயிஸ் மரணிக்கிறார், மரணிக்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு போறாரு, நாசமா பெய்த்து வாழ்க்கையில நாசமாகிட்டாரே அப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டம் பேசுறாங்க. இப்ப பேசுற மாதிரி இல்லையா பேசுறாங்க. இப்ப இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, மாயிசுடைய ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தௌபாவை விட மிஞ்சிய ஒரு தௌபா இருக்க முடியுமா? எவ்வளவு அழகான தௌபா! இந்த தௌபாவை விட ஒரு தௌபா இருக்கவே முடியாது. தான் செய்த பாவத்தை உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொண்டார்களே, எப்படிப்பட்ட தௌபா இது என்று புகழ்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இருந்துவிட்டு இப்பொழுது சஹாபாக்கள் இருக்கின்ற இடத்துக்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், இஸ்தக்ஃபிரூலி மாயிஸ். இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும், இப்படி எல்லாம் மக்கள் பேசிக் கொள்றாங்க. அப்ப அந்த நேரத்திலே அந்த அடிப்படையிலிருந்து அவங்களை தட்டிவிட வேண்டும். நீங்க சொல்வது தவறு, அவர் செய்தது தௌபா, அவருடைய பாவங்கள்லாம் நீக்கப்பட்டாச்சு, இனி அவர் ஒரு புது மனிதர், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய பொருத்தத்துக்கு ஆளான ஒரு மனிதர், தௌபா செய்த மனிதர் என்ற செய்தியை உணர்த்த வேண்டும். இப்பொழுது சஹாபாக்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? மாயிஸுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் மாயிஸினுடைய பாவத்தை மன்னிப்பானாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? லக்கத் தாப தௌபதன், மாயிஸ் ஒரு தௌபா செஞ்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தௌபா தெரியுமா? அந்த தௌபாவை ஒரு பெரும் கூட்டத்துக்கு பிரித்து கொடுத்தாலும் அவர்களையும் அது மிஞ்சிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மிக மிக உன்னதமான ஒரு தௌபா என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அப்படி என்று சொன்னால், யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை விட்டுவிட்டு மீண்டு அவர் வந்து விட்டார் என்று சொன்னால், அவர் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி விட்டார் என்று சொன்னால், அவருடைய பாவ கரைகளை அவர் அழித்து விடுகிறார், அவர் ஒரு புதிய வாழ்க்கையின் பக்கம் வருகிறார். நாம் அந்த பாவத்தை குத்தி காட்டுவதென்பது மிகப்பெரும் பாவமாக இருக்கிறது, மிகப்பெரும் பாவமாக இருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவம் எமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், இந்த தௌபாவை பத்தி இறைவன் சொல்கிற நேரத்தில் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல சாராரை சொல்லி சொல்கிறான், இவர்கள் இந்தந்த பாவம் செய்தார்கள், நாங்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டோம். தபூக்குடைய நேரம், தபூக்குடைய நேரம் நமக்கு தெரியும், அந்த தபூக் யுத்தத்துக்கு போற காலகட்டம் இருக்கிறதே மிக கடுமையான சூடுடைய ஒரு காலம். சஹாபாக்கள் போறார்கள், போற நேரத்தில் இறைவன் அந்த அவர்கள் அந்த நேரத்தில் பட்ட துன்பத்தை அழகாக இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவர்கள் போகிறார்கள், போற நேரத்தில் இறைவன் அந்த நேரத்துக்கு என்ன தெரியுமா சொல்கிறான்? சாஅத்துல் உஸ்ரா என்று சொல்கிறான், கஷ்டமான நேரம் என்றே சொல்கிறான். இந்த நேரம் எப்படிப்பட்ட கஷ்டமான நேரம் தெரியுமா? இந்த திருவசனத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹ் நபிக்கும் முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும், அன்சாரி சஹாபாக்களுக்கார்களே, அவர்களுக்கும் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கஷ்டமான நேரத்தில் நபியை பின்பற்றினார்கள், கொஞ்சம் கூட விலகல, நபி சொன்னதை அப்படியே செய்தார்கள். ஆனா அந்த நேரத்தில் சிலருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சில விடயத்தை சொல்லி காட்டுகிறார். என்ன ஏற்பட்டுச்சு சிலருடைய உள்ளத்தில்? இது என்ன உண்மையான மார்க்கம்தானா இது என்று நினைக்கின்ற அளவுக்கு கஷ்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள், அனுபவித்தார்கள் அந்த அப்படிப்பட்ட கஷ்டம். அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நடந்ததற்கு பின்னால முன்னால் என்ன சொல்கிறான், நபியை பின்பற்றியவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அப்ப அந்த கூட்டத்தில் ஒரு சில சில மனிதர்களுக்கு என்ன நடக்கிறது, உள்ளங்களில் இது உண்மையான மார்க்கம்தானா என்று அவர்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த கஷ்டம் இருக்கிறது. அப்ப இந்த கூட்டத்தையும் சொல்லிட்டு அவர்கள் அதற்கு பின்னால அவங்க திருந்திட்டாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. சும்மா தாப அலைஹிம், அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த சம்பவம் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால குர்ஆன்லே வசனம் வந்துட்டு அவங்கள பத்தி வந்துட்டா இல்லையா, வந்துச்சு. அப்ப இந்த மக்களை இனம் கண்டு சஹாபாக்கள் சந்தர்ப்பங்கள் வாற நேரத்தில் நீங்கெல்லாம் வந்து இந்த கஷ்டமான காலகட்டத்தில் இப்படி நினைச்ச கூட்டம் தானே சொன்னார்களா, சொல்லவில்லை, சொல்லி காட்டவில்லை, கூட்டத்திலே குத்தி காட்டி பேசவில்லை. ஏன் பேசவில்லை, அது தவறு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தௌபா என்பதற்கு சரியானதொரு அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற நேரத்திலே நாங்கள் பல மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். சந்திக்கிற காலகட்டத்தில் அந்த நேரத்திலே எமது சமூகம் சில மனிதர்கள் பாவம் செய்தார்கள், இவர் அந்த காலத்தில் அந்த பாவம் செஞ்சிருந்தாரு, இவர் இந்த காலத்தில் இந்த பாவம் செஞ்சிருந்தாரு, இப்ப பெரிசான செஞ்சிட்டாரு, தொப்பியை போட்டுட்டு தாடியை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹுவை பற்றி பேசி திரிகிறாரு அப்படின்னு கூட சில மக்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மிக தவறாக இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்துடன் நாங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும், ஒருவர் திருந்து விட்டாரா அவர் கண்ணியமானவராக, அவருடைய கண்ணியம் எந்த அளவிலும் எந்த நேரத்திலும் பாதிப்பு அடையாத மாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டு எமது சமூகத்தை நாங்கள் நேர்வழிப்படுத்திய மக்களாக வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைந்த மக்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.